கடந்த நாட்களில் ஒரே வாரத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி சந்தோஷப்படுவதுதான் கர்த்தருடைய விருப்பம் என்று சொல்லி நான் தியானிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆச்சு, ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆச்சு, இப்ப மூணு வாரம் நாலாவது வாரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். தொடர்ந்து அதே செய்தியை நாம் அடுத்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்துல எனக்கு தெரிஞ்சு ஒன்னு துக்கமா இருங்கள், அடுத்து சந்தோஷமா இருங்கள், இது ரெண்டு தான் கேட்டிருக்கிறோம். வேற ஒண்ணுமே போல, அது ரெண்டுலயே போயிடுச்சு இந்த மாசம் ஃபுல்லாவே. மறுபடியும் தலைப்பு வந்து வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதுற நிருபம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம்.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
சந்தோஷமாயிருங்கள் என்று,
சந்தோஷமாயிருங்கள் என்று
மறுபடியும் சொல்லுகிறேன்,
மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகள் சந்தோஷமாயிருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். சந்தோஷமா இருக்கணும், அதுவும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், அதுவும் கர்த்தருக்கு உள்ளே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் கர்த்தருக்கு பிரியம். தேவ பிள்ளைகள் ஒருபோதும் துக்க முகத்தோடு நாம் இருக்கக்கூடாது. நமக்கு துக்கம் என்று ஒன்று வருகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற குறைவுகளை குறித்து மட்டும்தான் நம்ம துக்கப்படணுமே தவிர மற்ற எந்த காரியத்தை குறித்தும் நாம் துக்கப்படக்கூடாது. ஆமேன். நம்ம வாழ்க்கையில வருகிற குறைவுகள், ஐயோ நான் இன்னும் ஜெபிக்க முடியலையே, நான் இன்னும் சரியா வேதத்தை வாசிக்காம இருக்கிறேனே, இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம இருக்கிறேனே, இந்த காரியத்தை குறித்து மட்டும்தான் துக்கம் வரும். எதை குறித்து நமக்கு துக்கம் வரக்கூடாது. மற்றபடி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்ம நல்ல சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நமக்கு பலன் என்றும் வேதம் சொல்லுகிறது. சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். எந்த ஒரு உலக தகப்பனும் தாயும் கூட தன்னுடைய பிள்ளைகள் துக்கத்தோடு கூட இருக்கிறத விரும்புறதில்லை. பொல்லாத தகப்பனும் ஒரு தாயுமே தன் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும் நினைக்கும் பொழுது நல்ல தகப்பன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு அவர் நினைப்பார் இல்லையா? அதனால நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறார். என்னைக்குமே எதை குறித்தும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துவார். சரியா? அதனால அந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். வேதம் முழுவதை நீங்க கவனித்து பார்க்கும் பொழுது இந்த சந்தோஷத்தை தான் கர்த்தர் வலியுறுத்துகிறார். கர்த்தருக்கு வெளியே இருக்கிறது பாவ சந்தோஷம், ஆனால் அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறது கிடையாது. கர்த்தருக்குள்ளே இருப்பது தேவ பிரசன்னத்தில் கிடைக்கிறதான சந்தோஷம். அந்த சந்தோஷம் நமக்கு நிரந்தரமானது. பாவ சந்தோஷம் நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் பாவ சந்தோஷத்தை ஒரு மனுஷன் அனுபவிக்க முடியும், ஆனால் உலகத்துல கண்ண மூடின உடனே மகா கொடிய வேதனைக்குள் அவர்கள் பிரவேசிக்க வேண்டி வரும். ஆனால் கர்த்தருக்குள் ஒருவர் சந்தோஷமா இருக்கும் பொழுது, அவர் இந்த உலகத்துல கண்ணம் மூடும் பொழுது, இந்த உலகத்துல அவர் அனுபவித்த சந்தோஷம் எல்லாவற்றை பார்க்கிலும் பல மடங்கு மேன்மையான சந்தோஷத்திற்குள் அவர்கள் பிரவேசிப்பார்கள். அதனாலதான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும், அது நிரந்தரமானது, கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கக்கூடியது. தேவ பிள்ளைகள் அதை நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரத்திலும் காத்து கொள்ள வேண்டும். இதை நான் முதல்ல ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் ஹைலைட் பண்றேன். போன வாரம் நம்ம கெஸ்ட் ஸ்பீக்கர் வைத்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். அதனால தொடர்ந்து நான் சில காரியங்களை அதை ஹைலைட் பண்றேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய ஊழியத்தை குறித்த தீர்க்க தரிசன வசனம் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 61 அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் அவருடைய ஊழியத்தை குறித்திருக்கிறது. அவருடைய ஊழியத்தின் முக்கியமான நோக்கமே தேவ ஜனங்களை சந்தோஷப்படுத்துவதுதான். அதை வாசிக்கலாம். முதல் 3 வசனங்கள், 61 அதிகாரத்தில் முதல் மூன்று வசனங்கள்.
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர்,
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர்
என் மேல் இருக்கிறார்,
என் மேல் இருக்கிறார்,
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க,
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க
கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்,
கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்,
இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு,
இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு
காயம் கட்டுதலையும்,
காயம் கட்டுதலையும்,
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும்,
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும்,
கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும்,
கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும்,
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும்,
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும்,
நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும்,
நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும்,
துயரப்பட்ட அனைவருக்கும்,
துயரப்பட்ட அனைவருக்கும்
ஆறுதல் செய்யவும்,
ஆறுதல் செய்யவும்,
சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும்,
சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும்,
அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக,
அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக
சிங்காரத்தையும்,
சிங்காரத்தையும்,
துயரத்துக்கு பதிலாக,
துயரத்திற்கு பதிலாக
ஆனந்த தைலத்தையும்,
ஆனந்த தைலத்தையும்,
ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக,
ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக
துதியின் உடையையும் கொடுக்கவும்,
துதியின் உடையையும் கொடுக்கவும்
அவர் என்னை அனுப்பினார்,
அவர் என்னை அனுப்பினார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்கே பார்க்க பொழுது சாம்பலோடு சிங்காரம் அல்ல, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். சிங்காரம் என்பது அலங்கரித்துக் கொள்ளுதல். ஒருவன் அலங்கரித்துக் கொள்ளுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்னா அது மகிழ்ச்சியின் அடையாளம், அதான் அலங்கரிப்பு இல்லையா. அப்ப சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்தோடு ஆனந்த தைலம் அல்ல, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவியோடு துதியின் உடை அல்ல, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. அப்ப கர்த்தர் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு வேதனை, துன்பம், பிரச்சனை, சோர்வுகள், மனக்கவலை, மன அழுத்தம், இது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து தேவ பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு வைப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு மனநிலைமை பாதிப்பே வராது. நீங்க உலகத்துல பார்க்கும் பொழுது டிப்ரெஷன்ங்கிறாங்க இல்லையா, மன அழுத்தம், ஒர்க் லோட்ல பார்க்கும்போது அதிகமான வேலை பழு, 24 மணி நேரம் ஒர்க்ல டென்ஷன், இதனால மன அழுத்தம், இப்படிப்பட்ட பல காரியங்களிலே உலகத்து மனுஷர்கள் மன அழுத்தத்திற்குள் போகிறார்கள், டிப்ரெஷன்ல போறாங்க, எத்தனையோ விதமான பாதிப்பு வருகிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் என்னதான் ஒர்க் பிரஷர் வந்தாலும் சரி அவர்கள் மன அழுத்தத்துக்குள் டிப்ரெஷன் போகவே முடியாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகி நமக்கு கர்த்தர் என்னதான் ஒரு பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் அதன் நடுவிலும் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நம்மை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவர். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்கிறார், துயரத்திற்கு பதிலாய் ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியினுடையை கர்த்தர் கொடுக்கிறார். இதை கொடுக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். சரி, இதை குறித்து நாம் தொடர்ந்து நாம் இதன் ஆசீர்வாதங்களை குறித்தும் நான் சொல்லியிருக்கிறேன். அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது என்பதற்கு போன வாரத்துக்கு முந்தின வாரத்திலே ஒரே முதல் காரியமாக நாம் பார்த்தோம், கனி கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு மிகுந்த கனி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அதற்கு ஒரே ஒரு வசனம், யோவான் 15:11 வசனத்தை வாசித்து விட்டு நாம் அடுத்த காரியத்திற்குள் கடந்து செல்லலாம். யோவான் 15:11,
என்னுடைய சந்தோஷம்,
என்னுடைய சந்தோஷம்
உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும்,
உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும்,
உங்கள் சந்தோஷம்,
உங்கள் சந்தோஷம்
நிறைவாய் இருக்கும்படிக்கும்,
நிறைவாய் இருக்கும்படிக்கும்
இவைகளை உங்களுக்கு சொன்னேன்,
இவைகளை உங்களுக்கு சொன்னேன்கிறார். என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், அந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை சொன்னேன். என்ன சொன்னார்? கனி கொடுக்கிற வாழ்க்கை குறித்து சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். இப்பொழுது அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை இன்றைக்கு நாம் எடுக்க போகிறோம். அதுதான் நமக்கு சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்கிற ஒரு அனுபவம், நிரம்பி வழிகிற ஒரு சந்தோஷம். அதை சொல்லும்போது சொல்ல போனால் ஒரு உச்சக்கட்டமான ஒரு ஆவிக்குரிய சந்தோஷத்திற்குள் நம்மை கொண்டு போகிற அடுத்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம், சங்கீதங்களின் புஸ்தகம் 45 7 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 45:7.
நீர் நீதியை விரும்பி,
நீர் நீதியை விரும்பி
அக்கிரமத்தை வெறுக்கிறீர்,
அக்கிரமத்தை வெறுக்கிறீர்.
ஆதலால்
ஆதலால்
தேவனே,
தேவனே,
உம்முடைய தேவன்,
உம்முடைய தேவன்
உமது தோழரை பார்க்கிலும்,
உம்முடைய தோழரை பார்க்கிலும்
உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்,
உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆகையால் தேவனே, உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து துயரத்திற்கு பதிலாய் ஆனந்த தைலத்தை கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். இந்த ஆனந்த தைலம் எப்படி ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே அபரித விதமாய் பரிபூர்ணமாய் வெளிப்படுகிறது என்றால், அது மனதை சார்ந்தது. புரியுதுங்களா? நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், இதுதான் காரணம். ஆதலால் தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஸ்பிரிச்சுவல் டிசைர், ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும். இது நீதியை செய்து அக்கிரமத்தை செய்யாமல் இருப்பதை குறித்து பேசவில்லை. நல்லா கவனிச்சுங்க, நீதியை செய்து அக்கிரமத்தை செய்யாமல் இருப்பதை பற்றி பேசல, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பதை குறித்து பேசுகிறது. நீதியை செய்து அக்கிரமத்தை செய்யாமல் இருப்பதல்ல, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பதை குறித்து வேதம் சொல். ஏன் இதுல வித்தியாசம் என்றால், இன்னைக்கு நிறைய பேர் நீதியை செய்யலாம் அக்கிரமத்தை செய்யாமல் இருக்கலாம். இதுக்கு பல காரணம் இருக்கும். ஒன்று, நான் நீதியை செய்து கர்த்தருடைய வழியில் நடந்தால் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் அக்கிரமமான காரியத்தை செய்தால் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் குறைவுபடும். இதுக்கு பயந்து நீதியை செய்து அக்கிரமத்தை செய்யாமல் இருக்கலாம். நான் அக்கிரமத்தை செய்தால் என் வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை வந்துவிடும். அதுக்கு பயந்து நீதி செய்ய, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பாங்க அதுக்கு பயந்து நீதியை நடந்து அக்கிரமத்தை செய்யாமல் இருக்கலாம், மனுஷருக்காக செய்யாமல் இருக்கலாம். அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத குறைச்சல் வந்துவிடக் கூடாது என்கிறதற்காக நம்ம நீதியை செய்து அக்கிரமத்தை செய்யாமல் இருக்கலாம். அல்லது யாரோ ஒருவர் நம்மை நிர்பந்திக்கிறதுனாலே நீ இப்படிதான் நடந்தாகணும், நிர்பந்தம் வலுக்கட்டாயமாய் அவர்களை வற்புறுத்துகிறது, நிர்பந்திக்கிறதுனாலே நாம நீதியை செய்து அக்கிரமத்தை செய்யாம இருக்கிறோம். இதெல்லாம் பல ரீசன். ஆனா இதை எல்லாமே கர்த்தர் கன்சிடர் பண்றது கிடையாது. நம்ம வந்து எப்படி வாழ்கிறோம் என்கிறதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆனா அதை விட ரொம்ப எப்படி விரும்புகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் விருப்பத்தோடு செய்கிறோமா வற்புறுத்தலோடு நாம் செய்கிறோமா என்பதை கர்த்தர் கவனிப்பார். எந்த ஒரு காரியத்தையும் விருப்பத்தோடு செய்கிறோமா அல்லது நிர்பந்தத்தோடு செய்கிறோமா என்பதையும் கர்த்தர் கவனிப்பார். எந்த ஒரு காரியத்தையும் மனப்பூர்வமாய் செய்கிறோமா அல்லது பயந்து போய் செய்கிறோமா என்பதை கர்த்தர் பார்ப்பார். புரியுதுங்களா? ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். தேவனாகிய கர்த்தர் என்றைக்கும் யாரையும் எதிலும் நிர்பந்தம் செய்வது கிடையாது. இதுல நம்ம தெளிவா இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் யாரையுமே எதிலையுமே நிர்பந்தம் பண்ண மாட்டார். அவர் நிர்பந்தம் பண்ணுகிறவராய் இருப்பாரானால் உலக ஃபுல்லா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு நீ ரட்சிக்கப்படல, நாளைக்கு நீ செத்து போவேன்னு கர்த்தர் சொல்லி ஒவ்வொருத்தர் அடிச்சுட்டே வந்தார்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஓடி வந்துருவாங்க சபைக்குள்ள. நாளைக்கு தான் உனக்கு லாஸ்ட் டேட், இன்னைக்குள்ள நீ நாளைக்குள்ள நீ மனம் திரும்பலன்னா நீ அடுத்த நாள் நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி லைனா ஒவ்வொருத்தர் அடிச்சுட்டே வந்தாங்க, செத்துட்டே வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முழு உலகமும் சபைக்குள்ள ஓடி வந்துடும். ஆண்டவர் அப்படி செய்கிறவர் கிடையாது, யாரையும் நிர்பந்திக்கிறவர் கிடையாது, வலுக்கட்டாயமாய் தனக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறவர் கிடையாது, பலவந்த மண்ணி தன்னுடைய வழிகளிலே நடக்க பண்ணுகிறவர் கிடையாது. ஜீவ வழியையும் மரண வழியை நமக்கு முன்பாய் வைத்து அதிலே மனப்பூர்வமாய் நீங்கள் எதிலே நடக்கிறீர்களோ நடக்கலாம் என்பதுதான் அவருடைய காரியம். இது முதல் மனுஷனிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கான்செப்ட் அதுதான். ஆதாம் ஏவாளுக்கு அதுதான், ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இதுல ஒன்ன நீ செலக்ட் பண்ணிக்கோ, நீ மனப்பூர்வமாய் எதை செய்ய விரும்புகிறாய் அதை நீ செய்யலான்ட்டார். அவர் வற்புறுத்தல, அவன் மனப்பூர்வமாய் ஏவாள் தவறான காரியத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் குறுக்கிடவில்லை, தடுக்கவில்லை, அந்த நேரத்தில் மறுபடியும் வந்து நினை போட்டவில்லை. நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேனே, இப்ப போய் நீ பறிக்கிறியே சொல்லி கூட கர்த்தர் அங்க ஒன்னு சொல்லல. கர்த்தர் மனப்பூர்வமாய் நாம் எதை செய்கிறோமோ அதை மட்டும்தான் அவர் அங்கீகரிக்கிறாரே தவிர, நிர்பந்தத்தினாலோ வலுக்கட்டாயத்தினாலோ பயத்தினாலோ நாம் எதை செய்வதையும் ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவருக்கு தேவை மனப்பூர்வம், மனப்பூர்வம், மனப்பூர்வம். எதுவானாலும் சரி மனதார நம்ம செய்யும், மனப்பூர்வமா செய்யணும். சர்ச்சுக்கு லேட்டா வராதீங்க நான் சொல்லி திட்டுறதுனால சீக்கிரம் வர்றது வேஸ்ட். நான் இப்ப அதை விட்டுட்டேன், சொல்லி சொல்றதுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுட்டேன், வேண்டாம். அதனால வந்து மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் வருகிறவர் தான் கர்த்தருக்கு பிரியம். நான் திட்டுறதுனாலயோ நான் சொல்றதுனாலயோ ஒருத்தர் சீக்கிரம் வரதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, புரிதல. எதுவானாலும் சரி அதுதான் நம்முடைய சபையை பொறுத்த மட்டுமே சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எத்தனையோ காரியங்கள் எல்லாமே நான் யாரையுமே சொல்றேன், எதுலையுமே நான் வற்புறுத்துறது கிடையாது. ஏன் தெரியுமா, சில விஷயங்கள்ல அப்படி வற்புறுத்தி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி செய்யும் பொழுது அது அவங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லாம போயிடும், ஆசீர்வாதம் இல்லாம போயிடும். அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடக்கூடாது என்பதற்காக தான் மேலோட்டம் அதை சொல்றது, வசனம் இப்படி சொல்லுகிறது அதை செய்யுங்கள். அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு செய்கிறவர்களுக்கு கர்த்தர் அபரித விதமாய் ஆசீர்வதிப்பார், புரிதல், அபரித விதமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எல்லாமே அப்படிதான் செய்வார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் எத்தனையோ காரியங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல கூட சொல்றேன், வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிங்க, அதன் பிறகு நான் சொல்றேன். 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:7
அவனவன் விசனமாயும் அல்ல,
விசனமாயும் அல்ல,
கட்டாயமாயும் அல்ல,
கட்டாயமாயும் அல்ல,
தன் மனதில் நியமித்தபடியே,
தன் மனதில் நியமித்தபடியே
கொடுக்க கடவன்,
கொடுக்க கடவன்,
உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில்,
உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில்
தேவன் பிரியமாயிருக்கிறார்,
தேவன் பிரியமாயிருக்கிறார். இல்லையா, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, கட்டாயம் படுத்தவும் கூடாது, விசனத்தோடு கொடுக்கவும் கூடாது. அவன் அவன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் அவங்கிட்ட தான் பிரியமா இருக்கிறாரு. கட்டாயப்படுத்தி வாங்கினாலும் அவன் கொடுக்கறதுனால கர்த்தர் பிரியப்பட மாட்டேன். அதனால நான் யாரையும் எதுக்குமே கட்டாயப்படுத்துறது கிடையாது. அதனால நம்ம எந்த விஷயத்துல குறைஞ்சு போறதும் கிடையாது, புரியுதுங்களா, குறைஞ்சு போறதே கிடையாது. நான் அடுத்த வாரம் ஒரு சாட்சி சொல்ல நினைச்சேன், இப்பவே சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே கர்த்தர் கூட பேசினார். சபைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல கேமரா செலக்ட் பண்ணினார், செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு பிரயாசப்படுன்னு எடுனாரு. நான் 3 மாசமா அதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன், ட்ரை பண்ண ஆரம்பிச்சு ஃபாரின் போறவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், மலேசியால இருந்து ரேட் கேளுங்க, ஏன்னா மலேசியால ரம்ஜான் டைம்ல எல்லாம் ஆஃபர் போட்டாங்க, அதனால கேளுங்க என்ன ரேட்டு கேட்க ஆரம்பிச்சேன். எனக்கு எதுவுமே செலக்ட் ஆகி வரல, சில ஃபாரின்லாம் இருக்க கொடுக்கிட்டே சொன்ன வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு, ஆனால் யாருமே சரியாக ஒர்க் அவுட் பண்ணல. அப்புறம் பல முயற்சிகள், அதன் பிறகு கடைசியில் நானே ஒரு சோனி ஷோரூமுக்கு போனேன், போய் பார்த்தேன். பார்த்தபோது ஒரு கேட்டலாக் வாங்கி பார்த்தேன், அதில் எல்லாம் இருந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் ஆரம்பிச்சு 2,30,000 ரூபாய் வரைக்கும் அதுல கேமரா போட்டுருந்துச்சு. அப்போ அந்த கடைக்காரன் கேட்டேன், இதுல எதுங்க சர்ச்சில் வச்சு வசனத்தை ஷூட் பண்றதுக்கு எது சிறந்த கேமரா? அவர் உடனே என் கையில இருந்ததெல்லாம் கிட்டத்தட்ட அப்ப கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் மட்டும்தான் கையில கேஷ் வச்சுட்டு இருக்கிறேன். ஆனா கேட்டலாக பார்த்த அந்த சோனி ஷோரூம்ல சொன்னாங்க 80,000 ரூபாய்க்கு ஒரு கேமரா காமிச்சு இதுதாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும், இதுல ஆடியோ பின்லாம் இருக்குது, இதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், நீங்க சொல்ற தேவை இதுலதான் இருக்கு அப்படின்னு 80,000 ரூபாய் மினிமம் அதை காமிச்சாரு. இதுதான் நீங்க போகணும் அப்படின்னாரு. அதை எடுத்துட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கர்த்தருடைய பிள்ளை ப்ரொபஷனல் கேமராமேன் அவர்கிட்ட காமிச்சு இது எப்படி அப்படின்னு. அந்த தம்பி சொன்னாப்லானே இது சரி வராது, இது அடிக்கடி ப்ராப்ளம் வரும், இந்த பின் வந்து இந்த மாதிரி பின்னு, இதை நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சரி விஷயம் தெரிஞ்சவர்கிட்ட கேட்கணுமே கேட்டேன், அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சரி விட்டுட்டேன். அடுத்தது இன்னொரு கிட்டத்தட்ட 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தர் வந்தார் போட்டோகிராஃபியில, ரெண்டு வாரத்துக்கு நம்ம சர்ச் கூட வந்திருந்தாங்க, பிரதர் ஆனந்துடைய பிரதர். அவங்க வந்து ஒரு கேமரா எக்ஸிபிஷனுக்காக வந்திருந்தாங்க இங்கே மெட்ராஸ்க்கு கோத்தகிரியிலிருந்து. அவங்க கிட்ட விசாரிச்சேன், அவங்க சொன்னாங்க அண்ணே 1,00,000 ரூபாய்க்கு மேல கொஞ்சம் ப்ரொஃபஷன் போயிடுங்கண்ணே, அப்பதான் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அவர் எங்கிட்ட ஒரு சொன்னார். உங்க பட்ஜெட் என்னன்னாரு, கையில வச்சிருந்தது 25, ஆனா என் பட்ஜெட்ட 1,00,000 சொன்னேன் சும்மா. சரி அவரும் பார்த்தாரு, பார்த்துட்டு அவர் 1,00,000 நான் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பார்த்து இது வாங்கிக்கேன் அப்படின்னாரு. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா எனக்கு அதுல சமாதானமாவே இல்லை. அவர் சொல்லிட்டு போனதை தவிர மனசுல சமாதானம், கர்த்தருடைய சமாதானம் வரல. சரின்னு விட்டுட்டேன். விட்டுட்ட பிறகு அப்போ கத்தரத வேற ஏதோ நினைக்க, அவர் காட்டின மாடலையும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்றாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்னு போட்டோகிராஃபர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, இன்னொன்னு வந்து கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சரி இப்ப என்ன பண்றது? தொடர்ந்து கர்த்தர்ட ஒப்பு கொடுத்துட்டு அப்போ ஒருத்தர்கிட்ட, நான் சிங்கப்பூர் ஒருத்தருடைய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, நம்ம சர்ச் மெம்பர் கிடையாது, அவங்களுடைய பொண்ணு கிட்ட விசாரிக்கிறதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தேன். அப்ப அவங்க விசாரிச்சுட்டு அவங்க சொன்னாங்க அதை நான் விட்டுட்டேன், அப்படி நெக்லெக்ட் பண்ணி விட்டாச்சு, அதோட விட்டாச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த குடும்பம் சபைக்கு வந்தாங்க, வந்துட்டு பாஸ்டர் கேமரா வாங்கிட்டீங்களா? நாங்க இல்ல அப்படின்னு. ஏன் வாங்கலன்னு? இல்ல நான் அது இன்னும் முடிவே பண்ணல, எந்த கேமரானே எனக்கு முடிவுக்கு வர முடியல, அதான் வாங்கலன்னு. உடனே அவர் உடனே சொன்னார், பாஸ்டர் சர்ச்சுக்கு நல்ல ஒரு கேமரா வாங்குங்க பாஸ்டர், நான் 1,00,000 நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சண்டே சொல்லிட்டு போய் அடுத்த நாளே நேரா செக் எடுத்துட்டு வந்து 1,00,000 ரூபாய்க்கு கையில செக் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏற்கனவே ஒரு 1,00,000க்கு காரியம் கர்த்தர் பிராமிஸ்ல வச்சிருந்தாரு, திருப்பியும் 1,00,000க்கு இன்னொருத்தர் செக் கொடுத்துட்டு போயிட்டாரு, வந்து நேர வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்பதான் நான் யோசிச்சேன், கர்த்தருடைய நோக்கம் பெருசு, நம்ம 25,000 யோசிக்கிறோம், அவரு 2,50,000 போறாரு, 10 மடங்கு மேல போறாரு. உடனே திருப்பியும் அடுத்த சர்வே ரிவைஸ் பண்ணி பார்க்கும் போது கர்த்தர் அருமையான அந்த கேட்டலாக்லயே காஸ்ட்லியஸ்ட் ப்ரொஃபஷனல் பக்கா கேமராவை கர்த்தர் போன வாரத்துல வாங்க வச்சிருக்கார். கர்த்தருக்கு சுத்தமான அடுத்த வாரத்துல நம்ம வசனங்களை ஷூட் போடுவோம். ஏன்னா கர்த்தர் இதுல இருந்து பாத்தீங்கன்னா யாரையும் கட்டாயம் பண்ணல, யாரையும் வசனமும் படுத்தல. நம்ம சபையில் இருக்கிற எல்லாமே அப்படிதான், யாரையும் கட்டாயப்படுத்தி ஒண்ணுமே வந்தது கிடையாது, யாரையும் வசனப்படுத்தியும் ஒண்ணுமே நடந்தது கிடையாது, எல்லாமே ஆண்டவருடைய கையில் இருந்துதான் நடக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சந்தோஷப்படுவதற்கு விரும்புகிறார். ஆமென். அப்ப நம்முடைய ஆண்டவருடைய காரியம்னு கேட்டீங்கன்னா மனப்பூர்வமாய், அதனாலதான் இதெல்லாமே அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை மனப்பூர்வமாய் நம்ம எதை செய்யறோமோ அது நமக்கு ஆசீர்வாதம், மனப்பூர்வம், எல்லாமே மனப்பூர்வம். எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் சரி கர்த்தர் மனப்பூர்வமா தான் சொல்றாரு. உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை எடுத்துங்க, அதையும் மனப்பூர்வமா தான் சொல்றாரு. பாத்தீங்களேன், சங்கீதங்களின் புஸ்தகம் முதல் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசி.
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து,
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து
இரவும் பகலும்,
இரவும் பகலும்
அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன்,
அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன்
பாக்கியவான்.
நல்ல பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்ப கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கணும். அதை கூட கம்பல்ஷன்ல பைபிள் படிக்கக்கூடாது. நான் பைபிள் படிக்க ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிக்க ஜெபம் பண்ணுங்க சொல்றேன், இதை வச்சு யாரும் பைபிள் படிக்காதீங்க. சொல்றேன், புரியுதா? பைபிள் படிக்கலன்னா சமாதானமா இருக்காது, அதுக்காக பைபிள் படிக்காதீங்க. பைபிள் படிக்கலன்னா எனக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சு போயிடுறதுக்காக பைபிள் படிக்காதீங்க, அதுக்கெல்லாம் பைபிளே படிக்காதீங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவன் தான் பாக்கியவான். வலு கட்டாயத்தினாலேயோ மற்றவர்கள் சொல்லுகிறதுனாலேயோ வேதத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான் கிடையாது. நான் சொல்றதுனால நீங்கள் பைபிளை படிக்கிறதுனாலே அது நீங்கள் பாக்கியவான் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் வேதத்தை எடுக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது பிரியமாய் செய்யணும். பிரியமாய் செய்யலைனா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகிறது. கர்த்தருக்கு கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, பிரியமாய் கொடுக்கணும். வேதத்தை வாசிக்கிறதா இருக்கட்டும், பிரியமாய் வாசிக்கணும். ஒருத்தர் சொல்றதுனால செய்யக்கூடாது. ஆண்டவர் என்னைக்குமே நம்முடைய முகத்தை அல்ல, நம்முடைய செய்கை அல்ல, இருதயத்தை பார்க்கிற, இருதயத்தை தான் பார்க்கிற. எதுக்காக செய்யறாங்க, ஏன் செய்யறாங்க? டென்னிஸ் இருக்கிறவருடைய, அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்வார், என்னுடைய தகப்பனார் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், நீ என்ன செய்யறன்றது முக்கியம், செய்யற காரியத்துல ஏன் செய்யற அப்படின்னு யோசிக்கணும். அவங்க அப்பா எப்பவுமே ரொம்ப நல்ல கருத்து, சரியான கருத்து. நீ எதை செய்தாலும் ஏன் செய்யறன்றத நீ யோசிச்சு செய். ஏன் செய்யற, ஏன் செய்யற, ஜெபிக்கிற ஏன் ஜெபிக்கிற, கொடுக்கிற ஏன் கொடுக்கிற, வேதத்தை வாசிக்கிற ஏன் வாசிக்கிற, இல்லையா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யற ஏன் செய்யற, ஏன் செய்யற, அதான் முக்கியம். என்ன செய்யறன்றதை விட ஏன் செய்யற. நல்ல விஷயம் கூட இருக்கும், ஏன் செய்யற, எதுக்காக செய்யற, உள்நோக்கம் என்ன, அதுக்குள்ள இருக்கிற நோக்கம் என்ன, மற்றவர்கள் பாராட்டுறதுக்கா அல்லது மனப்பூர்வமாய் ஆண்டவருக்காக செய்கிற காரியமா, மற்றவர்கள் மதிக்கிறதுக்காகவா அல்லது என் ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்காகவா, ஏன் செய்யற. ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறார், நம்ம என்ன செய்யறோன்றதை விட ஏன் செய்யறோம், ஏன் செய்யறோம். ஆண்டவர் என்னைக்குமே அந்த மனப்பூர்வத்தை தான் அங்கீகரித்துக் கொள்ளுகிறார். மனப்பூர்வம் கட்டாயத்தை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது இல்லை, பலவந்தத்தை கர்த்தர் ஒருபோதும் அங்கீகரிக்கிறது இல்லை. மனப்பூர்வம், மனப்பூர்வம், மனப்பூர்வமாக எதை செஞ்சாலும், சின்ன விஷயமும் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்காகவே செய்யுங்கள், கர்த்தரை மட்டுமே மையப்படுத்தி செய்யுங்கள். வேற யாரையும் எதையும் ஒருபோதும் மையப்படுத்தாது, கர்த்தரை மட்டுமே மையப்படுத்தி செய்யுங்கள். வேற எதையுமே குறுக்க கொண்டு வராது, கர்த்தரை மட்டுமே போக்கஸ் பண்ணுங்க. இங்க இடத்துல நாம் பார்க்கிறோம், நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆகையால் நம்முடைய தேவன் அந்த இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் அந்த வெறுப்பு இருக்குது, இருதயத்தில் அந்த வெறுப்பு இருக்குது, அதை பார்க்கிறார். அதை பார்க்கறதுனாலே தேவன் அவர்களை மற்ற எல்லாரை பார்க்கிலும் விசேஷமான ஆனந்த தைலத்தினால் கர்த்தர் அபிஷேகம் பண்றார். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விருப்பம்ன்றது இருக்குது பாருங்க, அது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் அது ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை செய்யலாம், ஆனால் செய்ய வேண்டும் என்று இருக்கிற விருப்பம் அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பேசலாம் மைண்ட் லெவல், அதை தான் நான் பேசுறேன். மனதிலே காணப்பட வேண்டிய காரியம், மனதிலே காணப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு கர்த்தர் அதை பார்க்கிறார், உன் விருப்பம் என்ன, உன் விருப்பம் என்ன, நீ எதை விரும்புற, எதை வெறுக்கிற, அதை வச்சுதான் சந்தோஷத்தின், ஆவிக்குரிய சந்தோஷத்தின் உச்சத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சரி, இந்த விருப்பம்ன்றது ஈஸியா கொண்டு வந்துட முடியாது, செஞ்சிடலாம், செய்யறது கூட கட்டாயப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி அதை சில காரியத்தை செய்யலாம், கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் படுத்தி சில காரியத்தை செய்யாம இருந்தெல்லாம் அது செஞ்சு அப்படி முயற்சி பண்ணி ஒரு மனக்கட்டுப்பாடு, ஒரு என்ன சொல்றது, ஒரு டிசிப்ளின் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நம்ம செஞ்சிடலாம். ஆனா விருப்பத்தை கொண்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது எப்படி, அதான் இப்ப நம்ம கவனிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த விருப்பம் என்பது மனதிலே கொண்டு வருகிறது. வேதமே அது ரொம்ப கஷ்டமானது என்பதை வேதமே சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 17:9 வாசிக்கலாம். எரேமியா 17:9.
எல்லாவற்றை பார்க்கிலும்
இருதயமே
திருக்குள்ளதும்
மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது.
அதை அறியத்தக்கவன் யார்?
அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தராகிய நானே
ஒவ்வொருவனுக்கும்
அவனவனுடைய வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும்
தக்கதை கொடுக்கும்படிக்கும்
இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன்.
எவ்வளவு ஒரு அற்புதமான வசனம் பாருங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? சுலபமா அறிய முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயங்களை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கைகளுக்கு தக்க பலனை நான் கொடுக்கணுன்றதுக்காக அவன் இருதயத்தை நான் பார்க்கிறேங்கிறார். ஒருத்தர் நல்லது செய்யறான்றதுக்காக நான் அவனை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. எவ்வளவு சென்சிட்டிவா பேசுறாரு பாருங்க. கர்த்தர் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் கேடுள்ளது மகா திருக்குள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒருத்தன் பரிசுத்தமா இருக்கிறான், நீதியிலே நடக்கிறான்றதுக்காக நான் அவன் ஆசீர்வதிச்சது கிடையாது. ஏன் அவன் நீதியிலே நடக்கிறான் பார்த்து இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்த்து அதுக்கு பிறகு தான் ஆசீர்வதிக்கிறேங்கிற. ஏன் அவன் அநீதியை விட்டு விலகிறான், ஏன் அவன் பாவத்தை விட்டு விலகிறான், அதை பார்த்து அவன் பாவத்தை விட்டு விலகிறத வச்சு நான் ஆசீர்வதிக்கிறது கிடையாது. ஏன் அவன் பாவத்தை விட்டு விலகிறான் பார்த்துதான் அவன் ஆசீர்வதிக்கிறான். ஒருத்தன் நீதி செய்யறான், ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறான், ஒருவன் கர்த்தருக்காக கொடுக்கிறான், ரைட், அதை வச்சு நான் ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. ஏன் கொடுக்கிறான், ஏன் அவன் ஊழியம் செய்யறான், ஏன் அவன் பரிசுத்தமா இருக்கிறான், அதை வச்சுதான் ஆசீர்வதிக்கிறேங்கிற. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். இன்னைக்கு நிறைய இடத்துல வேதம் புரட்டப்பட்டு விடுகிறது. இதை கொடுத்தீங்க உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார், சான்ஸே கிடையாது. அப்ப நீ கொடுக்கற எதுக்கு கொடுக்கற, இந்த ஆசீர்வாதம் தானே கொடுக்கற, போச்சு, டோட்டலி வேஸ்ட். கொடுத்தது டோட்டலி வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். உள்நோக்கத்தை தானே கர்த்தர் பார்க்கிறாரு, உள்நோக்கத்தை தானே பார்க்கிறாரு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை மகிமைப்படுத்துவார், கனப்படுத்துவார். பிதாவானவர் உன்னை கனப்படுத்துறது தான் நீ ஊழியம் செய்யறியா? டோட்டலி வேஸ்ட், வேஸ்ட். என்ன செய்யறோன்றது இல்ல, ஏன் செய்யறோன்றதுதான் கர்த்தர் பார்க்கிறாரு. ஏன் செய்யறோம், என்ன செய்யறோம், என்ன நோக்கம், உள்நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்ன, அதுக்கு பின்னால் இருக்கிற உன் உள்ளத்தில் ஆழத்திலே மறைந்திருக்கிற காரியம் என்ன, அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அதைத்தான் பார்க்கிறார், உள்நோக்கம் என்ன. இங்க தெளிவா சொல்லிட்டாரு, எல்லாவற்றை பார்க்கிறோம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு சொல்லிவிட்ட ஆண்டவர் அவனுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை நான் கொடுக்கிறதற்காக இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன், இதை வச்சுதான் நான் செய்கையை எட போடுறேங்கிறார். இருதயத்தை வச்சுதான் செய்கையை நான் எட போடுறேன், அதை வச்சுதான் நான் உனக்கு பிளஸிங் நான் கொடுக்கிறேன். வாழ்க்கையில் வேதத்தை தெளிவா புரியணும், ஆண்டவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக நாம் எதை செய்தாலும் மனப்பூர்வம், வேதத்தை வாசித்தாலும் வேதத்தை தியானிக்கிறவர்களும் மனப்பூர்வம், எல்லாத்திலையும் மனப்பூர்வம். அப்ப இந்த இருதயத்தை கொண்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா வேதமே சொல்லிடுச்சு அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறதுனாலே உங்கள் இருதயத்தை கரெக்ட் பண்ணிட முடியாது, நீங்கள் திட்டமிடுகிறதுனாலே உங்கள் இருதயத்தை கரெக்ட் பண்ணிட முடியாது. உங்க லைஃபை வேணா கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம், உங்க தீர்மானத்தினால் திட்டத்தினாலே உங்க வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம், உங்கள் இருதயத்தை கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆவிக்குரியது, அதை உங்கள் தீர்மானத்தினாலேயோ திட்டமிடுதலினாலேயோ ஒருபோதும் உங்களால் கரெக்ட் பண்ண முடியாது. இனி நான் இப்படி நான் நினைக்க மாட்டேன் அப்படி நீங்க நினைச்சு நினைக்காம இருக்கவே முடியாது, இப்படி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு யோசிச்சு அப்படி யோசிக்காம இருக்கவே முடியாது, இதை நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணி அதை விரும்பாம இருக்கவே முடியாது, இதை நான் வெறுப்பேன் அப்படி தீர்மானம் பண்ணி அதை உங்களால் வெறுக்கவே முடியாது. செய்கையில கொஞ்சம் கரெக்ஷன் கொண்டு வரலாம், மைண்ட்ல கொண்டு வர முடியாது. ஆண்டவர் செய்கையே இல்ல, மெயினா மைண்ட் தான் பாக்குறாரு, அங்க வச்சுதான் கர்த்தர் எல்லாத்தையும் கால்குலேட் பண்றாரு, மெயினா மைண்ட்ல தான் ஆரம்பிக்கிறார். அப்போ இதுக்கு என்னதான் வழி, என்னதான் வழி? வேதம் அதற்கு இன்னும் நிறைய நெகட்டிவான விஷயங்களையும் சொல்லுது, ஏன்னா இது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல என்பதற்கு இன்னொரு வசனத்தை கூட காட்டுற பாருங்க. கலாத்தியருக்கு எழுதுற நிருபம் 5ஆம் அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 5ஆம் அதிகாரத்திலே மாம்சத்துக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் அநேகம் எழுதப்பட்டிருக்கிறது. 16-17 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்,
ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்,
அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள்,
மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள்.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்,
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்,
ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும்,
ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும்
இச்சிக்கிறது,
இச்சிக்கிறது.
நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை
நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை
செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது,
இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நமக்குள்ளேயே ஒரு போராட்டம், மாம்சத்துக்குரிய எண்ணங்கள் ஒரு பக்கம் தலை தூக்குகிறது, உலக காரியங்கள், உலக ஆசீர்வாதங்கள், உலக தேவைகள், உலக காரியங்கள், இதையே ஒரு பக்கம் மாம்சம் இச்சிக்கிறது. இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இதை செய்யலாமா, எல்லா தப்பான காரியங்கள், எல்லா பண ஆசைகள், எல்லா பொருள் ஆசைகள், எல்லா விதமான வேண்டாத காரியங்களுக்கு நேராக நம்முடைய மாம்சம் ஒரு பக்கத்தில் நம்ம இழுக்கிறது, ஒரு பக்கத்தில் ஆவி தெய்வீக காரியங்களுக்கு இழுக்கிறது, இன்னொரு பக்கத்தில் மாம்சம் உலக காரியத்துக்கு நேராக இழுத்து கொண்டிருக்கிறது. ஒன்று கொன்று எப்பொழுதும் போராடி கொண்டுதான் இருக்கு. உலக காரியம், இந்த பொருளை வாங்கலாமா, அதை வாங்கலாம், இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இந்த தப்ப செய்யலாமா, ஏதாவது ஒரு தீமையான காரியங்களுக்கு நேராக நம்முடைய மாம்சம் இழுத்து கொண்டிருக்கிறது. ரெண்டுமே சிந்தனையில தான் வந்து போராடுது. நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, நமக்குள்ள ஒரு நமக்கு மேல ஒரு சரீரத்தில் இருக்கிறோம். இந்த மாம்சம் அதுவும் தன்னுடைய ஆயுதங்களை கொண்டு வந்து சிந்தனையில கொண்டு வருது. நமக்குள் இருக்கிற ஆவி கத்த தந்த தீபம் அதுவும் தன்னுடைய ஆயுதங்களை கொண்டு வந்து சிந்தனையில் தான் கொண்டு வருது. சிந்தனையில தான் இங்க ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது, பெரிய போர்க்களம் சிந்தனையில ஒரு யுத்தம் நடக்குது. இது தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்துது மாம்சம், ஆவி தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்துது. கடுமையான யுத்தம் ஒவ்வொருவருக்குள்ளும் 24 மணி நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் பல நேரத்திலே மாம்சம் ஜெயிக்கிறது. பல நேரத்திலே மாம்சம் இந்த யுத்தத்திலே ஜெயம் எடுக்கிறது. ஆவி தோற்று போய் விடுகிறது. மாம்சம் தன்னுடைய கடுமையான ஆயுதங்களை பயன்படுத்தி ஜெயிக்குது, ஜெயிக்குது. ஒரு லெவல் வந்தோடனே நீங்களே நொந்து போறீங்க, ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? இதை நம்ம நினைக்க கூடாது நினைச்சாலும் முடியலையே, இதை யோசிக்க கூடாது நினைச்சாலும் முடியலையே, இந்த காரியத்தில் நம்ம விரும்பக்கூடாது நினைச்சாலும் முடியலையே. உங்களை குறித்து நீங்கள் நொந்து போறீங்க, என்னதான் தீரும், என்னதான் தீரும்? ஒரே காரியம் சொல்றேன், இந்த அதிகாரத்திலே அதற்குரிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் சொல்றாரு. 18 வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால்,
ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால்,
நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை அவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை,
வில்லிசூனியம்,
பகைகள், விரோதங்கள்,
வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள்,
பிரிவினைகள்,
மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள்,
களியாட்டுகள் முதலானவைகளே.
களியாட்டுகள் முதலானவைகளே, எத்தனை காரியங்கள் இங்கே வந்து மாம்சத்தின் கிரியை. இப்ப இதுல தொடர்ந்து படிப்போம். இப்படிப்பட்டவைகளை
செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை.
அடுத்தது ஆவியின் கனி, இதுவும் மைண்ட்ல இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள். தொடர்ந்து படிப்போம்.
கிறிஸ்துவினுடையவர்கள்
தங்கள் மாம்சத்தையும்
அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
இப்பதான் சொல்யூஷன் கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் வந்து மாம்சத்தின் கிரியை பத்தி வெளியரங்கமா சொல்றாரு, அடுத்தது ஆவியின் கனிகளை குறித்து அடுத்தபடியா லிஸ்ட் அவுட் பண்றாரு. அதன் பிறகுதான் இப்ப அதை மேற்கொள்வதற்கான சொல்யூஷன் கொண்டு வராரு. மறுபடியும் அதே வசனத்தை வாசிக்கலாம்.
கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம்.
சரியா? இப்ப அடுத்தது இந்த இடத்துலதான் சொல்யூஷன் என்னன்னா, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் மாம்சத்தையும் அதிலிருந்து புறப்படுகிறதான ஆசைகள் இவைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமானது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமானது. ஆவி ஆவிக்கேற்றவைகளை சிந்திக்கிறது, மாம்சம் மாம்சத்துக்கேற்றவைகளை சிந்திக்கிறது. இப்ப இந்த மாம்சம் தனக்குரியவைகளை சிந்தித்து நம்மை நரகத்திற்கு நேராய் கொண்டு போகிறது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை, இல்லையா? ஆகையினாலே இப்படி நம்மை நரகத்திற்கு நேராய் கொண்டு செல்வதற்காக மாம்சம் தனக்குரிய சிந்தனைகளை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கிறது. எதுக்காக? ஒரே நோக்கம், நம்மளை எப்படியாயிலும் இந்த ஆவிக்குரிய காரியங்களை ஜெயிக்க வைத்து, இந்த மாம்சத்துக்குரிய எண்ணங்கள் ஜெயித்து நம்ம எப்படியாகிலும் நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடணும். இதுதான் அதோட அல்டிமேட் கோல். அதே எண்ணத்தோடு அது செயல்படும். யார் இந்த காரியத்தில் ஜெயிக்கிறார்கள், எப்படி ஜெயிக்கிறார்கள்? கிறிஸ்துவின் உடையவர்கள் தான் இதை ஜெயிக்கிறார்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தை மட்டுமல்ல, அதன் ஆசை மைண்ட்ல வருது, ஆசை. இப்ப நான் அதை தான் சொல்றேன், அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை வந்து செய்கையில மட்டும் ஆசையில கைய வைக்க சொல்றாரு. புரியுதுங்களா? செய்கையில கைய வைக்கிறது பெருசு இல்ல, ஆசையில கைய வைக்கணுங்கிறாரு. இன்னைக்கு சபரிமலைக்கு போறவங்க கூட 40 நாள் தங்கள் செய்கையில கட்டுப்பாடு கொண்டு வராங்க, குடிக்காம இருக்கிறாங்க. செய்கையிலே கை வைக்கிறது என்பது ஒரு உலக மனுஷன் கூட முயற்சி செய்து ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும். ஆனால் அதே நபருக்கு குடிக்கவே கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருதா? வராது. அதனால அவங்க முடிச்ச உடனே திருப்பி அவங்க குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப இது என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய செய்கையிலே நம்ம கட்டுப்படுகிறதுனால அது ஒரு டெம்பரவரி ரிலீஃபே தவிர, உங்கள் ஆசையை நீங்கள் ஜெயிக்கும் பொழுதுதான் நீங்கள் வாழ்க்கையில முற்றிலும் ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். செய்கையிலே ஜெயிக்கிறவன் முற்றிலும் ஜெயித்தவன் அல்ல, ஆசையை ஜெயித்தவன் தான் முற்றிலும் ஜெயித்தவன். புரிதுமா? இந்த வெற்றி என்பது எங்க இருக்குது பாருங்க. செய்கை என்பது உலகத்தான் கூட செய்வான். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், நான் சிகரெட் பிடிக்கிறதுல, நான் கூட தான் சிகரெட் பிடிக்கிறதுல, நான் கூட தான் சிகரெட் விட்டுட்டேன்ப்பா. நான் சிகரெட் பிடிச்சிருந்தேன், இப்ப சிகரெட் பிடிக்கிறத விட்டுற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரஜினிகாந்த் கூட தான் சொல்றான், முந்தி நான் பயங்கர சிகரெட் பிடிச்சிருந்து சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேங்கிறான், எல்லாம் தான் சொல்லுவான். அப்ப இதுக்கு இயேசு கிறிஸ்துக்கு என்ன அங்க ஸ்பெஷாலிட்டி இருக்குது? தன் மனக்கட்டுப்பாட்டில ஒரு காரியத்தில் என்ன செய்யறாங்க, விட்டுட்டேங்கிறாங்க. ஆசையை ஜெயிப்பதுதான் ஆவிக்குரிய தன்மை. ஒரு காரியத்தை செய்கையை நான் ஜெயிச்சேன் என்று சொல்றது முழு ஆவிக்குரிய காரியம் கிடையவே கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியணும் நீங்கள் யார் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் நீங்க யார். நம்ம யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். நம்ம யாருங்கிறது முதல்ல நமக்கு தெரியும், அப்பதான் நம்ம வந்து எதை செய்ய முடியும்ன்றத நமக்கு தெரியும். நம்ம யாருனே நமக்கு தெரியலன்னா நம்ம என்ன செய்ய முடியும் நமக்கு தெரியாது. பாக்கியம் 1 கொரிந்தியர் 6:19-20
உங்கள் சரீரமானது,
நீங்கள்
தேவனாலே பெற்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால்
தேவனுக்கு உடையவைகளாகிய,
உங்கள் சரீரத்தினாலும், உங்கள் ஆவியினாலும், தேவனை மகிமைப்படுத்துங்கள்,
நம்ம யாருங்கிறது இந்த ரெண்டு வசனம் தெளிவா சொல்லுது. உங்கள் சரீரமானது, உங்கள் மாம்சம், நீங்கள் தேவனாலே பெற்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அடிப்படை விஷயம், நீங்கள் உங்களுடையவர்கள். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள் இருக்கிற ஆத்மாவை குறிக்கிறது. இந்த ஆத்மா வாழ்வதற்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உங்கள் சரீரம், நீங்கள் தேவனாலே பெற்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயம், இந்த சரீரம் என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. எதுக்காக கொடுக்கப்பட்டது? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கும்படி கொடுக்கப்பட்டது, முதல் காரியம். இரண்டாவது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? நீங்களே உங்களுக்கு சொந்தம் கிடையாது, உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு சொந்தம் கிடையாது, உங்களோட ஆத்மாவே உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு வரும்பொழுது, இந்த ஆத்மாவுக்காக படைக்கப்பட்ட சரீரம் நமக்கு சொந்தமா கிடையாது. அது அடுத்த வசனம், அதுக்கு என்ன சொல்லப்படுறது? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய, நம்ம சொந்தம் நமக்கு சொந்தம் கிடையாது, தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப உங்களுடைய சரீரம் உங்களுடையதல்ல, இது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம். உங்கள் ஆத்துமா உங்களுடையதல்ல, அதுவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே வாங்கப்பட்டது. உங்கள் ஆவி அதுவும் உங்களுடையதல்ல, அது கர்த்தர் தந்த தீபம். புரிஞ்சுச்சா? ஒரு மனுஷன் மூன்று காரியத்தில் நடந்திருக்கிறார். ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்மா, இன்னொன்று சரீரம். ஆவி அது கர்த்தர் தந்த தீபம், பிதாவுக்குரியது. மூணையும் வருஷப்படுத்துற பாருங்க, ஆவி ஆத்மா சரீரம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானது, கனெக்ட் பண்ற பாருங்க. உங்கள் ஆவி கர்த்தர் தந்த தீபம், பிதாவுக்குரியது. உங்கள் ஆத்மா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கிரயத்திற்கு கொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆத்மா வாங்கப்பட்டு விட்டது. பிதாவுக்கும் ஆவிக்கும் சம்பந்தம், கிறிஸ்துவுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம். இயேசு தன்னுடைய ரத்தத்தினால் ஆத்மா வாங்கிட்டார். மூணாவது, பரிசுத்த ஆவியானவருக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம். நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஆலயமாக்கிட்டார். புரியுதுங்களா? பிதா ஆவிக்கு சொந்தக்காரர், குமாரன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரர், ரத்தத்தில் வாங்கிட்டார். பரிசுத்த ஆவியானவர் சரீரத்தை ஆலயமாக்கி கொண்டவர். நம்ம நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. திரித்துவ மனிதன் திரித்துவ தேவனுக்கு சொந்தமானவர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? திரித்துவ மனிதன் திரித்துவ தேவனுக்கு சொந்தமானவர், இதுதான் கான்செப்ட். எனக்கு சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. நானே என்னுடையவன் அல்ல, என்னுடைய ஆவி என்னுடையதல்ல, என்னுடைய ஆத்மான் சொல்றதுக்கு என்னுடையதல்ல, என்னுடைய சரீரம் சொல்றதுக்கு என்னுடையதல்ல. நான் டோட்டலி கர்த்தருக்குரியவன், நான் டோட்டலி கர்த்தருக்குரியவன். அதைத்தான் அங்க கலாத்தியர்ல சொல்றாரு, கிறிஸ்துவினுடையவர்கள். அதுதான் அவருடைய அர்த்தம், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதான் அர்த்தம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவினுடையவர்கள். நான் யார்? நான் கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன், கர்த்தருக்கு சொந்தமானவன். எனக்கு சொந்தமானவன் அல்ல, நான் கர்த்தருக்கு சொந்தமானவன். இது முதல்ல உங்களுக்கு தெரியும். இப்ப அவருக்கு சொந்தமானதை அவருக்கு டோட்டலா கமிட் பண்ணணும். சிம்பிளா சொல்ல போனா நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் சொந்தமானவர்கள் அல்ல, நம்ம டோட்டலா கர்த்தருக்கு சொந்தமானவர். இப்ப இந்த காரியத்தை ஜெயிப்பதற்கு, இந்த ஆசைகளை ஜெயிப்பதற்கு, நீங்கள் ஓயாமல் கர்த்தரோடு நான் ஸ்டாப் ஃபெலோஷிப் குள்ள வரணும். அதை தவிர ஆல்டர்னேட்டிவே கிடையாது, ஆல்டர்னேட்டிவே கிடையாது. ஏன்னா செய்கைக்கு வந்து இதை செஞ்சு அதை செஞ்சு அப்படி கூட நம்ம சில காரியத்தை விட்டுடலாம். ஒருத்தர் குடிக்கிறான், அவனுக்கு லிவர் ப்ராப்ளம் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா குடிக்கிறத விட்டுருவான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் குடிச்சா செத்து போயிடுவான்னு சொல்லி பயந்து விடுவான். ஆனா இது அப்படி அல்ல, ஒண்ணு பயந்து விடுற விஷயம் கிடையாது, அந்த ஆசைகளை மேற்கொள்றது. அப்ப ஆசைகளை மேற்கொள்றதுன்னு கேட்டீங்கன்னா, மேலான ஆசை மேலான காரியத்தில் உங்களுடைய இருதயத்தை நிறைக்கும் பொழுது கீழான இந்த ஆசைகள் எல்லாம் அப்படியே டவுன் ஆகிட்டே போயிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் மேலான காரியத்திலே நீங்கள் உங்களை நிறைத்துக் கொள்ளுகிறீர்களோ, அந்த அளவுக்கு கீழான காரியங்கள் உங்களுக்குள் குறைஞ்சிட்டே போகும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அதிகமாய் வேதத்தை வாசித்து வசனத்தை உங்களுக்குள் நிரப்பது, அதிகமாய் ஜபத்திலே நேரத்தை செலவிட்டு ஆவியிலே நிறைந்து ஜபித்து ஆவியானவரால் நிறைந்திருக்கிறதற்கு உங்களை அர்ப்பணி. உங்கள் ஜெப நேரத்தை கூட்டு. உங்கள் ஆசை எவ்வளவுக்கு எவ்வளவு வேண்டாத ஆசை குறையணுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஜெப நேரம் அதிகமாகும். இதை தவிர ரெமடியே கிடையாது. இந்த ஆசை என்னால ஜெயிக்க முடியலையே, முடியாது. பைபிளே சொல்லுது முடியாது, முடியவே முடியாது. உங்களால் உங்கள் ஆசைகளை, உங்களுக்கே தெரிந்திருக்கிற தவறான ஆசைகளை உங்களால ஜெயிக்கவே முடியாது, முடியவே முடியாது. அப்படி நம்ம ஜெயிச்சுட கர்த்தரே தேவையில்லை, நமக்கு கர்த்தர் தேவையில்லை. அப்போ கர்த்தரால் உங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள். செபிங்க, வேதத்தை வாசிங்க, செபிங்க, வேதத்தை வாசிங்க. தேவ பிரசன்னத்தில் உங்களை அதிகரிக்க ஆரம்பிங்க. அப்பதான் ஆசையில கைய வைக்க முடியும். புரியுதுங்களா? தேவ பிரசன்னத்தில் நீங்கள் நெருங்க 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 இன்னும் டைமை இன்க்ரீஸ் பண்ணும் போதுதான் நீங்க ஆசையில கைய வைக்க முடியும், அதை மேற்கொள்ள முடியும். இல்லாத பட்சத்தில் நீங்க சில மேலோட்டமான சில சீர்திருத்தங்களை பண்ணுவீங்க, அது மறுபடியும் பழசு வந்துடும், ரொம்ப நாள் தாங்காது, மறுபடியும் பழசு வந்துடும். ஆனா ஆசையில கைய வைக்கும் போதுதான் அது நிரந்தரமா இருக்கும். ஒரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 16 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 16:11.
ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்,
ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்,
உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு,
நித்திய பேரின்பமும் உண்டு. இதுதான் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். கர்த்தர் தெரியப்படுத்திட்டார், ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்திட்டார். இப்ப நம்ம என்ன செய்யணும், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்திட்டாரு, அவருடைய சமூகத்திற்குள் நம்ம நிறைஞ்சிருக்கணும். அந்த சமூகம் நம்ம வாழ்க்கையில நிறையும் பொழுதுதான் பரிபூரண ஆனந்தம், அந்த சந்தோஷம் நமக்குள்ள வரும். அவருடைய சமூகத்துலதான் சந்தோஷம் இருக்கிறது. அவருடைய சமூகம் நமக்கு எப்ப வரும், அவர் கூட இருக்கும் பொழுது அவருடைய சமூகம் நம்ம வாழ்க்கையில, அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய சமூகத்தை அனுபவித்து பரிபூரண ஆனந்தத்தை அனுபவியுங்கள். இந்த உலகத்துல கண்ணம் உண்ணு கிறிஸ்துவின் வலது பாரசத்தை கொண்டு போய் நாம் உட்கார வைக்கப்படுகிறோம். ஆமேன். அதான் காரணம், உங்களுடைய வலது பாரசம் அது நித்திய பேரின்பம், அது நித்தியம். இந்த உலகத்தில் இருக்கிறது அனித்தியமான வாழ்க்கை. ஆனா உம்முடைய சமூகத்தில் இந்த உலகத்தில் இருந்து பரிபூர்ண ஆனந்தத்தை அனுபவிக்கிறவர்கள் கண்ணம் உண்ணொன்னு அவருடைய வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்து நித்தியமான பேரின்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவார். அது அப்படியே நித்தியமானது கண்டினியூ ஆயிடுது. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் டஃப் சப்ஜெக்ட் தான், நீங்க கவனமாய் கவனித்து உங்கள் நேரத்தை அதிகரிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை ஆசையை மேற்கொள்ளணுமோ அந்த அளவுக்கு நேரத்தை அதிகரிக்கீங்க. உங்க நேரத்தை எந்த அளவுக்கு நீங்க அதிகரிக்கிறீங்களோ கர்த்தரோடு, அந்த அளவுக்கு வேண்டாத ஆசைகள் எல்லாம் அடிபட்டுட்டே போகும். அடிபடும், அடிபடும், அடிபடும். முற்றிலுமாய் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நம்ம இந்த கர்த்தர் கேட்கறதெல்லாம் மனப்பூர்வம், செய்கை அல்ல, மனசுல கேட்கிறாரு. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆகையால் தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிறோம் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஜெபிக்கலாம். தேவ பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நம்முடைய மாம்சத்தோடு விஷயங்கள் தான் சந்தோஷத்தை கொடுக்குது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிறதெல்லாம் மனப்பூர்வம், கட்டாயத்தினால் அல்ல, பலவந்தத்தினால் அல்ல, வசனத்தோடும் அல்ல, வற்புறுத்தலால் அல்ல, நாமாகவே நீதியை விரும்பணும், நாமாகவே அக்கிரமத்தை வெறுக்கணும், விருப்பமும் வெறுப்பும் நமக்குள் இருக்கணும்ன்றார் கர்த்தர். இதை மற்றவங்க சொல்லி வரக்கூடாது, நீங்களே விரும்பணுங்கிற, மற்றவங்க சொல்லி நீங்க வெறுக்க கூடாது, உங்களுக்குள்ளேயே வெறுப்பு வரணுங்கிறார். கட்டாயத்தினால ஒரு வெறுப்பு உங்களுக்கு வரக்கூடாது, கட்டாயத்தினால ஒரு விருப்பம் உங்களுக்கு வரக்கூடாது. வேதத்தை வாசிக்கிறீங்க, கட்டாயத்தினால நீங்க வாசிக்க கூடாது, விருப்பத்தோடு வாசிக்கணுங்கிறாரு. கர்த்தருக்கு கொடுக்கிறீங்க, கட்டாயத்தோடு கொடுக்க கூடாது, விருப்பத்தோடு கொடுக்கணுங்கிறாரு. ஊழியை செய்யறீங்க, கட்டாயத்தினால் ஊழியை செய்யக்கூடாது, விருப்பத்தோடு செய்யணுங்கிற. சபைக்கு வரீங்க, கட்டாயத்தினால சபைக்கு வரக்கூடாது, விருப்பத்தோடு வரணுங்கிற. நீங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் எதை செய்தாலும் நீங்களாக விரும்பி செய்யறீங்களான்னு கர்த்தர் பார்க்கிறார். யாருடைய கட்டாயத்தினாலேயோ, யாருடைய வற்புறுத்தினாலேயோ, யாருடைய நிர்பந்தத்தினாலேயோ நீங்க எதையும் செய்யக்கூடாது. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. தேவனே நம்முடைய செய்கைகளின் தக்கதான பலனை கொடுக்கும்படி இருதயங்களை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமான இருக்கிறார் என்று வேதம் நம்முடைய செய்கைகளுக்கு தக்க பலனை எப்படி கொடுக்கிறாரா? இருதயத்தை பார்த்துதான் செய்கைகளுக்கு பலன் கொடுக்கிறாரா? செய்கையை பார்த்து அப்படியே அவர் பலன் கொடுக்கிறதே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம செய்கையை வச்சு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது கிடையாது, அதுக்கு பின்னால இருக்கிற இருதயத்தை பார்த்துதான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இருதயத்தை வைத்துதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், செய்கையை வச்சு அல்ல. செய்கை நல்லது, நம்ம நீதியாயில நடக்கணும், அக்கிரமத்தின் பாதையில் நடக்கக்கூடாது. செய்கை ரொம்ப முக்கியம், ஆனா செய்கையை விட அதுக்கு பின்னால இருக்கிற இருதயம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அங்கதான் பார்க்கிறார், அங்கதான் பார்க்கிறார். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது இருதயம் தான் திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது. பல நேரத்தில் நம்ம நீதியிலே நடக்கிறோம், அக்கிரமத்தில் நடக்காம இருக்கிறோம். ஏ அதத்தான் கர்த்தர் கேட்கிறார். நீ விரும்பி நீதியை செய்யறியா, விரும்பி நீ அக்கிரமத்தை செய்யாம இருக்கிறியா? அதத்தானே கர்த்தர் கேட்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மற்ற எல்லாரை விட உன்னை அதிகமாய் ஆனந்த தைலத்தினாலுடைய அபிஷேகம் பண்ண ஆசைப்படுறேன். ஆனா நீ ஆசைப்படணும், நீ நீதியின் மேல் ஆசைப்படணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். நீயா ஆசைப்படணும், உனக்குள்ள அந்த ஆசை வருமானா? உன்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ண நான் ஆசைப்படுறேங்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் எங்க பார்க்கிறார்ன்றதை பார்த்தீங்களா? நீதியின் மேல் நமக்கு பசிதாகம் இருக்கணும், நமக்கு ஒரு ஆசை இருக்கணும், அக்கிரமத்தின் மேல் ஒரு வெறுப்பு இருக்கணும். அதுதான் கர்த்தர் கேட்கிறது, அதுதான் கர்த்தர் கேட்கிறது. அதுதானே கஷ்டமா இருக்குது, கஷ்டம். அது உண்மையிலேயே கஷ்டம். யாருக்கு அது செயல்படுத்த முடியும்? கிறிஸ்துவின் உடையவர்களுக்கு மட்டும்தான் அது முடியும். கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். மற்றவங்களை பக்கத்திலேயே வர முடியாது. கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், நான் யார்? நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். என் ஆவி அது கர்த்தர் கொடுத்த தீபம், என் ஆத்துமா அது கிறிஸ்து ரத்தத்தினால் வாங்கப்பட்டு விட்டது, என்னுடைய சரீரம் அது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக கொடுக்கப்பட்டு விட்டது. எங்கிட்ட எதுவுமே கிடையாது, எல்லாம் திரித்துவ தேவனுக்குரியது. திரித்துவ மனிதனாகிய நான் திரித்துவ தேவனுக்கு சொந்தமானவன். பேசுறதுக்கு இடமே இல்லை, அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆகையினாலே கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைகிறார்கள். எப்படி? கிறிஸ்துவினால் உங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள். ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது, அவருடைய சமூகத்தினால் உங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளையே, சர்ச்சுக்கு வரீங்க, ஆராதனையில கலந்து கொள்றீங்க, உங்க மேல தேவ சமூகம் இருக்குதா? இதுதான் கேள்வி. சர்ச்சுக்கு வரீங்க, ஆலயத்தில் ஆராதனையில பங்கு பெற்றீங்க, இப்போ உங்க மேல தேவ பிரசன்னம் இருக்குதா? இதுதான் கேள்வி. அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறது தேவ பிரசன்னம், வேற எதுவுமே கிடையாது. மாற்றத்தை கொண்டு வருவது தேவ பிரசன்னம் தானே தவிர உங்கள் தீர்மானம் அல்ல, உங்கள் திட்டமிடுதல் அல்ல, உங்களுடைய பயம் அல்ல, உங்களுக்கு ஏற்படுகிறதான மற்ற வற்புறுத்தல் அல்ல. மாற்றத்தை கொண்டு வருவது தேவ பிரசன்னம் தான், வேற எதுவுமே உங்களுக்கு நிரந்தர மாற்றத்தை கொண்டு வராது. யாருடைய வற்புறுத்தலோ உங்களுக்கு நிரந்தரமான மாற்றத்தை கொண்டு வராது, தேவ பிரசன்னம் மட்டும்தான் கொண்டு வரும். அபிஷேகம் பெறாதிருக்கிறவர்கள் அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே நிறைந்து தேவ பிரசன்னத்திற்குள் வாழ பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு அதிகமான நேரத்தை செலவிடுங்கள், வேதத்தோடு அதிகமான நேரத்தை செலவிடுங்கள், தேவ பிரசன்னத்திற்குள் உங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவாய் தேவ பிரசன்னத்தில் உங்களை நிறைத்துக் கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மாம்சத்தினுடைய ஆசைகளை நீங்கள் சிலுவையில் அறைகிறவர்களாய் இருப்பீர்கள். கோபம், கசப்பு, வைராக்கியம் எல்லாம் மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற ஆசைகள். எரிச்சல், கோபம், வைராக்கியம், கசப்பு, களியாட்டுக்கள் எல்லாம் வேண்டாத காரியங்கள், எல்லாம் மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற ஆசைகள், இதை காத்துக்கொண்டிருந்தால் அதை நம்மை நரகத்திலே கொண்டு போயிடும். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்திட்டீங்க, உங்களுடைய சமூகத்திற்குள் நான் வாழப் போறேன். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் ஒரு இருதயத்தை திறந்த ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வாழ எனக்கு கிருபை செய்யப்பா. உங்களுடைய சமூகம் என் வாழ்க்கையில் அதிகரிக்கணும் ராஜா. உங்களுடைய சமூகம் என்னுடைய வாழ்க்கையை குறையும் பொழுது இந்த மாம்சத்தின் ஆசைகள் தலை தூக்குகிறது. ஆனால் நம்முடைய சமூகம் என்னுடைய வாழ்க்கையில் அதிகரிக்கும் பொழுது இந்த மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற ஆசைகள் எல்லாம் அடிக்கப்பட்டு போகும். ஓ, அது ஒண்ணுதான் சொல்யூஷன், வேற எதுவுமே கிடையாது. அது ஒண்ணுதான் சொல்யூஷன். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, உங்களோடு நான் அதிகமான நேரத்தை நான் செலவிட்டு ஆவியிலே நிறைந்து உங்களுடைய சமூகத்திற்குள் நான் நிறைஞ்சிருக்க போறேன்ப்பா. அபிஷேகம் பெறாத இருக்கிறவர்கள் இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என் மேல் உடைய அபிஷேகம் வேணும்ப்பா. உங்களுடைய சமூகத்தை நான் அதிகமாய் அனுபவிப்பதற்கு எனக்கு உங்களுடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும்ப்பா. இந்த நேரத்திலிருந்து கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உடைய நிறைவான அபிஷேகம் எனக்கு வேண்டும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எனக்கு உம்முடைய அபிஷேகம் எனக்கு நிறைவாய் வேண்டும்ப்பா. உம்முடைய அபிஷேகம் என் வாழ்க்கையில் அளவில்லாமல் எனக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் நிறைவாயிருந்தது, அளவில்லாமல் இருந்தது. தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். ஆகையினாலதான் அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவராயிருந்தார். காரணம், அவர் மேல் இருந்த அபிஷேகம் தான் ஒரே காரணம். அவர் மேல் இருந்த அபிஷேகம் தான் ஒரே காரணம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் அபிஷேகத்திற்குள் நீங்கள் நிரம்பி வடிய வேண்டும். தேவ சமூகத்தில் நீங்கள் நெருங்க வேண்டும், நெருங்க வேண்டும், நெருங்க வேண்டும். நேரத்தை செலவிட வேண்டும். உலக காரியங்களுக்காய், உலக பிரச்சனைகளுக்காய் ஜெபிக்கிறதெல்லாம் தள்ளிட்டு அபிஷேகத்தில் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளும் கூட அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அங்கதான் மாம்சத்தினுடைய ஆசைகளை உங்களால் மேற்கொள்ள முடியும். அந்த ஆசைகளை எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்கணும். மாம்சத்தினுடைய கிரியைகளை ஜெயிக்கிறது பெருசல்ல, அதன் ஆசைகளை ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். அதுதான் முக்கியம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆசைகளையே நீ ஜெயிக்கணுங்கிறார். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களைப் போல அப்பா நாங்கள் வெறுமனை செய்கைகளை ஜெயிக்கிறவர்களாய் இல்லாமல் ஆசைகளையும் ஜெயிக்கிறவர்களாய் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை உமக்கென்று சொந்தமாக்கி கொண்டதற்காய் சோத்திரம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. நாங்கள் எங்களுக்குரியவர்கள் அல்ல, உமக்குரியவர்கள். எங்களுடைய ஆவி, நீங்க தந்த தீபம், எங்கள் ஆத்துமா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வாங்கப்பட்டு விட்டது. எங்களுடைய சரீரமானது உம்முடைய ஆலயமாய், ஆவியானவருடைய ஆலயமாய் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. கிரயத்திற்கு நாங்கள் கொள்ளப்பட்டிருக்கிறோம். எங்கள் ஆவியினாலும் எங்கள் மாம்சத்தினாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த உணர்வு எங்களுக்குள் எப்பொழுதும் காணப்படுவதாக. ஆவியிலே நிறைந்து ஜெபித்து எப்பொழுதும் நாங்கள் உமக்குரியவர்களாகவே ஜீவிக்க உமக்குரிய சிந்தனைகளினால் நிறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வேண்டாத சிந்தனைகள், கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், காம விகாரங்கள், எந்த சிந்தனைகள் ஒருபோதும் ஒருவரையும் மேற்கொள்ளக்கூடாதப்பா, மேற்கொள்ளக்கூடாது. உமக்குரியவர்களாய் நாங்கள் முற்றிலும் இருக்க உதவி செய்ய எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். சகல துதி, கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென்.